மனமார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை த்ரேட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டிலியன் அவர்கள் சால்மன் என்னும் சாகசம் மீன் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பாளையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் எடுத்துங்க. அந்த நண்பருக்கு வந்து நல்ல வந்து அவர் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு வச்சுக்க. நல்லா அவரோட பவர் என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கிறது தான் அவரோட ஸ்பெஷலைசேஷன். ரொம்ப பவர்ஃபுல்லாக அடிக்கிறது பாலை. அப்படி இருக்கும்போது துரதிருஷ்டவசமாக ஒரு ஆக்சிடெண்டில் அவரோட கட்டை விரல், அதாவது வலது கையோட கட்டை விரலை இழந்துடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு 3 மாதம் கழிச்சு காயெல்லாம் சரியாக போகுது. அதுக்கப்புறம் அவர் விளையாட வராரு அப்படின்னு வச்சுப்போம். அவரால் விளையாட முடியுமா? கட்டாயமாக விளையாட முடியும், கட்டாயமாக விளையாடுவார். ஆனால் அது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். முன்னாடி முழு வேகத்தோடு அடித்த அவரால் அதே வேகத்தோடு இப்போ அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-10 விழுக்காடு அந்த வேகம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அதுபோல் தான் ஒரு சில உயிரினங்கள். இப்போ காட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரே ஒரு உயிரினம் மட்டும் அழிஞ்சு போச்சு அப்படின்னா காடு ஆனால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளோட பார்வைக்கு அது நல்லா தெரியும். ஆனால் அதோட வேகம் இல்லை அதோட சராசரியான நிகழ்வுகள் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எப்படி இந்த கட்டை விரலை இழந்த நண்பரோட வேகம் குறையிற மாதிரி காட்டினோட இல்லை அந்த ஹேபிட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுறாரு. அவரோட வலதுகை ஆள்காட்டி விரல் போகுதுன்னு வச்சுங்க. இப்போ விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்பயும் விளையாடலாம். ஆனால் முன்னைய விட இன்னும் அவருடைய வேகம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீஷீஸ் அழியும் போது 5% குறையுதுன்னா இன்னொரு ஸ்பீஷீஸ் அழியும்போது 5% குறையும். அடுத்து இன்னொரு ஸ்பீஷீஸ் அழியுது அப்படின்னா இன்னொரு 5% குறையும். இப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அது அக்குமுலேட் ஆகிட்டே போகும். அதோட சமநிலை பாதிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளோட பார்வைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியாது. இப்போ அதை இன்னொரு விதமாக சொல்லலாம். இப்போ நம்ம இருசக்கர வாகனம் அதாவது 2-வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, ஹெல்மெட்டை கட்டாயமாக போட்டுட்டு போங்க அப்படின்னு. ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க அப்படிங்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்குது. ஏன் ஹெல்மெட்டை போட்டு போகிறாங்க அப்படி போட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னா தலைக்கவசம் உயிர்க்கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி போட்டுட்டு போகும்போது நம்ம எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா உடம்புல எந்த உறுப்பு போனாலும் நம்மளால் பழச்சிக்க முடியும். நம்மளால் மீதி இருக்கக்கூடிய வாழ்நாள்களை வந்து சுமூகமாக கடத்திட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதுவே தலையில் அடிபட்டது அப்படின்னா 99 விழுக்காடு சாவு நிச்சயம். இல்லை அந்த 1% தப்பி பழைச்சோம் அப்படின்னா மூளையில் எங்கேயாவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வாழ்நாள் பூரா நம்ம வந்து இன்னொருத்தவரை நம்பி தான் இருக்கணும். நம்மளோட செயல்பாடுகள் அனைத்தும் ஸ்தம்பிச்சு போயிடும். அதாவது இருந்தும் இறந்த மாதிரி தான். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில உயிரினங்கள் தலை போல் இருக்குது, சில உயிரினங்கள் விரல் போல் இருக்குது. இதில் ரெண்டுத்துலேயும் காமனான விஷயம் என்ன அப்படின்னா இழப்பு ஏற்படும் போது பாதிப்பு கட்டாயம் இருக்கும் என்கிறது தான். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னும் நல்லா புரிய முடியுமா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சால்மன் ஃபிஷ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். யூரோப்லேயும் அமெரிக்காவிலையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மீன் சால்மன் ஃபிஷ். இப்போ இந்த அமெரிக்க பகுதியில் நிறைய சால்மன் வெரைட்டி இருக்குது. நம்ம குறிப்பாக 2 விதமான சால்மனை பற்றி பார்ப்போம். இந்த சால்மன் ஃபிஷ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 70-75 சென்டிமீட்டர் வரலையும் வளரும். கேப்டிவிட்டியில் அதாவது நம்ம பண்ணைக்குட்டைகளில் அந்த மாதிரியான இடத்துல வளர்த்தாங்கன்னா 5 அடி வரையும் வளரும். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3-5 கிலோ. இதோட லைஃப் ஸ்பேன் அதாவது வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா 1-7 வருஷம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த அமெரிக்காவில் 2 சால்மன் ஃபிஷை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அட்லாண்டிக் சால்மன் அது என்னென்னா வட அமெரிக்கா பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் பசிஃபிக் சால்மன் மேற்கு அமெரிக்க பகுதியிலையும் கனடா ரீஜன்லையும் இந்த மீனை பார்க்கலாம். நீங்கள் அந்த சால்மன் ஃபிஷ்ஷை பார்க்கலாம். இந்த 2 சால்மன் ஃபிஷ்ஷுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. கிட்டத்தட்ட 98-99 விழுக்காடு ஏகப்பட்ட ஒற்றுமை உண்டு. அதோட ஃபீடிங் பிஹேவியர்லேருந்து ஆரம்பித்து ப்ரீடிங் பிஹேவியர் வரலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒற்றுமை உண்டு. ஆனால் ஒரு மிகப்பெரிய வேற்றுமை ரெண்டுத்துக்கும் இருக்குது. வாங்க அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 2 சால்மன் ஃபிஷும் என்ன பண்ணுவோம்னா கடலில் தான் இருக்கும். பசிஃபிக் ஓஷனில் இருக்குது, 1 அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இந்த அட்லாண்டிக் ஓஷன்லையும் பசிஃபிக் ஓஷனில் இருக்கிற இந்த 2 மீன் என்ன பண்ணுன்னா இனப்பெருக்க காலத்தில் கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான மைல் கடலில் ட்ராவல் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடிய லேக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஆற்றிலேயோ ஏரியிலையோ தான் இது இனப்பெருக்கம் பண்ணும். அதனால் அது இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். 1000s of miles வந்த பிறகு இனப்பெருக்கம் பண்ணும். இனப்பெருக்கம் முடிச்ச பிறகு அட்லாண்டிக் சால்மன் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்ப எந்த இடத்துலேருந்து வந்துச்சோ அதாவது கடலுக்கே திருப்பி போய்டும், அட்லாண்டிக் ஓஷனுக்கே போய்டும். ஆனால் பசிஃபிக் சால்மனை பொறுத்தவரையிலையும் அப்படி போகாது. எந்த இடத்துல இனப்பெருக்கம் பண்ணுதோ அங்கேயே இறந்துவிடும். இது ஏன் அப்படிங்கிறத ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு சில வியக்கத்தக்க உண்மைகளை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அட்லாண்டிக் சால்மன் டிராவல் பண்ணக்கூடிய வழி பூரா பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுத்த வழி, அதுக்கப்புறம் அந்த ஆற்றில் அதை டிராவல் பண்ணும்போது அந்த ஆறோட பகுதி பார்த்தீங்கன்னா வளமை மிக்கதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ள பகுதிகள், எந்த விதமான நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்ஸும் கிடையாது. அதாவது தண்ணியில் நிறைய நியூட்ரியன்ட் அதிகமாகவே இருக்குது, அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் உணவுப் பொருள்களும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது முட்டை விட்டுச்சுனா, முட்டை பொறிச்ச பிறகு குஞ்சு வந்து இது வந்து அடைக்காத்து குஞ்சு பொறிச்சிட்டு இருக்காது. முட்டை விடுறதோடு அதோட வேலை முடிஞ்சு போய்டும், அது போயிடும். அதுக்கப்புறம் இயற்கை தான் அந்த முட்டைகளை பாதுகாத்து பொறிக்க வச்சு இளம் குஞ்சுகளை உருவாக்கி திருப்ப கடலுக்கு அனுப்பும். ஸோ அப்போ அந்த இளம் குஞ்சுகளுக்கான உணவு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நீர்நிலைகள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுனால அதுக்கு உணவு கிடைச்சிரும். ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்படாமல் அட்லாண்டிக் சால்மன் திரும்ப போயிடுது. ஆனால் பசிபிக் சால்மனோட கதை அப்படி கிடையாது. பசிபிக் சால்மன் வர வழியில் இருக்கக்கூடிய ஆறுலாம் மிகவும் செழிப்பான ஆறு கிடையாது. நியூட்ரியன்ட் ரொம்ப ரொம்ப புவர், அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் ரொம்ப ரொம்ப புவர். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு உணவு கிடைக்காம தான் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஒரு முடிவு எடுக்குது, இந்த யங்ஒன்ஸ் பொறிச்சு வரும்போது அதுக்கு சாப்பாட்டுக்கு இங்கே கஷ்டப்படக்கூடாது, நியூட்ரியன்ட் நிறையா தேவை அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருந்தால் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குது. அதாவது முட்டையிட்ட பிறகு பசிபிக் சால்மன் ஆற்றுலேயே இறந்து விடுகிறது. இந்த இறந்த பிறகு அதோடய டீகம்போஸ் ஆகுது இல்லையா, பாடி உடல் சிதைவுகள் பூரா அந்த நன்னீர் ஆற்று பகுதியிலேயே சுற்றிட்டு இருக்கும். இந்த யங்ஒன்ஸ் பொறிச்சு வந்தோடனே அதுக்கான உணவு அவங்களோட பேரண்ட்ஸோட டெட் பாடி தான், டீகேட் பாடி தான் அதோட உணவு. ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கும் போது அடுத்த அதிர்ச்சி என்னன்னா, கிட்டத்தட்ட 50% அந்த யங்ஒன்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ட் பூரா அந்த டெட் பாடியிலேருந்து தான் எடுத்துக்குது. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணதுன்னு பாருங்க. மோரோவர் இப்போ இந்த அட்லாண்டிக் சால்மனும் பசிபிக் சால்மனும் வரும்னு சொன்னோம் இல்லையா, 100,000 மீன் வராது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீன் இதை மாதிரி பிரீடிங் சமயத்தில் வரும். இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, பசிபிக் சால்மனை பொறுத்தவரையிலையும் இந்த தன்னோட குஞ்சுகளுக்கு மட்டும் நியூட்ரியன்ட் கொடுக்கறது கிடையாது. பசிபிக் சால்மன் வந்தோடனே அந்த நீர்நிலைகளில் 1-7% நியூட்ரியன்ட் லோடு இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா செத்த பிறகு அது அவ்வளோ நியூட்ரியன்ட் வந்து டிசால்வ் ஆகுது, ஏன்னா கடல் இருக்கிறதுனால அவ்வளோ நியூட்ரியன்ட் அது தன்னோட உடம்புல எடுத்துகிட்டு வந்து அந்த நன்னீர்களுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது தண்ணீரை சுற்றி இருக்கக்கூடிய தாவர இனங்களும் அதிகமாக வளர்றத கண்டுபிடிக்கிறாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பசிபிக் சால்மனை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 137 உயிரினங்கள் வந்து இந்த பசிபிக் சால்மனை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதோட லைஃபுக்கு. அந்த பசிபிக் சால்மன் இல்லை அப்படின்னா இந்த உயிரினங்களால் இருக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 41 பாலூட்டிகள், 89 மேற்பட்ட பறவை இனங்கள், 5 ஊர்வன, இவை எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் சால்மன் தான். அந்த ப்ரீடிங் சயந்தத்தில் அது வரும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையோட கார்லேஷன் அங்கே தான் இருக்குது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் இல்லை உணவு தட்டுப்பாடு மற்ற உயிரினங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பசிபிக் சால்மன் தான் அதுங்களுக்கு ஒரே உணவு. ஸோ இந்த 137 ஸ்பீஷிஸும் ஒரு பர்டிகுலர் காலம் வரலையும் சால்மன் ஃபிஷ்ஷை தான் நம்பி இருக்கு. பசிபிக் சால்மன் ஃபிஷ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்வேஷன்லேயே செத்து போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த நதியோட கரைகளில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் நியூட்ரியன்ட் போதுமான அளவு கிடைக்காது. இந்த சால்மன் ஃபிஷ் செத்து போன பிறகு அந்த டீகேடு தண்ணியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை தான் அவள் உறிஞ்சி சாப்பிடுது அந்த மரம்லாம். அதுதான் அந்த மரங்கள் உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதையும் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் அவங்க இன்னும் ரொம்ப கலோக்கியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே மீனை சாப்பிடக்கூடிய மர இனங்கள் பசிபிக் அட்லாண்டிக் மீன் எங்கே போகுதோ அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஃபிஷ் ஈட்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து நண்பர்களே, இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத அவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மெக்டொனால்டு க்ரீக் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த மெக்டொனால்டு க்ரீக் பகுதி வழியாக தான் இந்த பசிபிக் சால்மன் மைக்ரேட் ஆகி போகும். அந்த பகுதியில் தெரிஞ்சோ தெரியாமலும் என்ன பண்ணுறாங்கன்னா, 1988 ஒரு இறால் வகையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு எக்ஸோட்டிக் இறால் வகைன்னு வச்சிங்களேன், அதாவது அந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு இறால் வகையை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கல்ச்சருக்காக. இந்த இறால் என்ன ஆச்சு பண்ணுச்சுன்னா, ஜூ பிளாங்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதவை உயிரிகளை அதிகமாக சாப்பிட்டுச்சு. அப்படி சாப்பிட்டதுனால என்னாச்சுன்னா, சால்மன் ஃபிஷ்ஷோட மிக முக்கியமான உணவு இந்த ஜூ பிளாங்டான் தான். இந்த ஜூ பிளாங்டான் கிடைக்காதனால சால்மன் ஃபிஷ்ஷோட வருகை குறைஞ்சிது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 600 பால்டு ஹெட்டட் ஈகிள் அந்த பகுதியில் இருக்குது. சால்மன் ஃபிஷ் வருகைக்காகவே காத்திருக்கு இந்த 600 பால்டு ஹெட்டட் ஈகிள். ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு அவ்வளோ ஃபிஷ் வரும். இந்த பால்டு ஹெட்டட் ஈகிளோட பாப்புலேஷன் வெறும் 25 தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது தான், இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஷ்ரிம்போட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அது இன்க்ரீஸ் ஆனதுனால ஜூ பிளாங்டானோட பாப்புலேஷன் குறைஞ்சிது. ஜூ பிளாங்டான் கிடைக்காதனால பசிபிக் சால்மன் அந்த இடத்துக்கு வரதில்லை. இப்போ என்னாச்சு, 25 பால்டு ஹெட்டட் ஈகிள் தான் இருக்குது. அவ்வளோ ஈகிளும் குறைஞ்சி போச்சா இல்லை செத்து போச்சா என்னங்கிறது தெரியல. ஸோ இதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தலை போல இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்களேன், இப்போ சால்மன் ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன் திடீர்னு டிக்ளைன் ஆயிடுச்சு, இல்லை சால்மன் ஃபிஷ்ஷே இல்லாமல் போச்சுன்னா இந்த 137 உயிரினங்களும் என்ன ஆகும், கட்டாயமாக குறைஞ்சி போகும். இதுதான் தலையில் அடிபடுறதுங்கிறது, ஹெல்மெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் தான் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீஷீஸ் அழிஞ்சு போச்சுன்னா இமீடியட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை. வேறு சில ஸ்பீஷீஸ் அழியும் போது நம்மளுடைய விரல் போகிற மாதிரி தான், அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, ஆனால் பாதிப்பு கட்டாயமாக இருக்கும். இன்னும் ஒரு சில நல்ல எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீஷீஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், நம்ம ஏன் வந்து ஒவ்வொரு இனத்தையும் பாதுகாக்கணுங்கிற நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சால்மன் என்னும் சாகச மீன் குறித்த த்ரேட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டிலியன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.